Sometimes the mode of goodness becomes prominent, defeating the modes of passion and ignorance, O son of Bharat. Sometimes the mode of passion defeats goodness and ignorance, and at other times ignorance defeats goodness and passion. In this way there is always competition for supremacy.
பரதனின் மைந்தனே சத்துவகுணத்தை தோற்கடித்துக் கொண்டு சில சமயங்களில் ரஜோகுணம் உயர்ந்ததாகி விடுகின்றது. மேலும் சில சமயங்களில் சத்துவகுணம் ரஜோகுணத்தை தோற்கடிக்கவும், வேறு சில சமயங்களில் தமோகுணம் சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தோற்கடிக்கவும் செய்கின்றன. இவ்வாறு எப்போதுமே உயர்நிலைக்கான போட்டி இருக்கின்றது.
In various places in Bhagavad Gita, especially in this chapter, Lord Krishna describes the influence of the modes of material nature.
Bhagavad Gita-ila pala idangalla adhil kurippa indha adhyayathila iyarkai gunangaludaiya aadhikathai patri Krishna vivarikkirar.
And he gives general descriptions of the influence of the mode of goodness, the mode of passion, and the mode of ignorance.
Sattvagunam, rajogunam, tamogunam indha moondru gunangaludaiya தாக்கத்தினுடைய அடிப்படை விளக்கங்களை கிருஷ்ணர் கொடுக்கிறார்.
So we might think that, well, someone is either sattvic, rajasic or tamasic, that they're just fixed in one particular mode.
நம்ம இத பார்த்தே நினைக்கலாம், ஒருவர் சத்துவகுணம் அல்லது ரஜோகுணம் அல்லது தமோகுணம் இப்படி ஏதோ ஒரு குணத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
But from this verse we can understand that even someone who's basically we would call a sattvic person can sometimes be influenced by the lower modes.
இந்த பதத்துல இருந்து நாம என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, பெரும்பாலும் சத்துவ குணத்துல இருக்கக்கூடியவரும் அறியப்படக்கூடியவரும் கூட சில சமயங்கள்ல வேறு குணங்களால பாதிக்கப்படலாம்.
Or someone who's prominently influenced by the mode of passion, we'll say this person is a rajasic person, but they may sometimes come higher to the mode of goodness or sink lower to the mode of passion.
இல்லனா ஒரு பொதுவா ரஜோகுணத்துல இருக்கக்கூடியவர் ரஜகுணத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அறியப்படக்கூடியவர் கூட ஒரு சில நேரங்களில் உயர்ந்த குணமாக சத்துவகுணத்தை அடையலாம், ஒரு சில நேரங்களில் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே போகலாம்.
And one in the mode of ignorance, it's not expected that he manifests any symptoms of goodness. But he may sometimes have some connection with the mode of goodness or the mode of passion.
பொதுவா தமோ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையும் சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய நிலையை வெளிப்படுத்துவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அவர்களும் ஒரு சில நேரங்களில் சத்துவ குணத்தை வெளிப்படுத்தலாம், இல்ல ரஜோ குணத்தை வெளிப்படுத்தலாம்.
So in Lord Krishna states Trividha Bhavati Shraddha Dehinam Sasvabhavaja. There are three kinds of faith or understanding according to the three modes of material nature.
Krishna solra bhaudhika iyarkaiyinudaiya moondru gunangalin adipadaiyila moondru vagaiyana nambikkaigal irukkengra.
So he says trividha, there are three kinds.
Avar moondru vidhamana nu solraar.
So some philosophers, they take this to be factual art. They take this absolutely literally.
ஒரு சில தத்துவவாதிகள் இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க.
And they say that some jivas are sattvic, some are rajasic and some are tamasic.
அவங்க சொல்றாங்க ஒரு சில ஜீவன்கள் சத்துவ குணத்தை சேர்ந்தவர்கள், ஒரு சில ரஜோ குணத்தை சேர்ந்தவர்கள், ஒரு சில தமோ குணத்தை சேர்ந்தவர்கள்.
But here from this verse we can understand that these three vidha, these three categories, they are general categories, they are not fixed categories.
இந்த பதத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த மூன்று விதங்கள் பொதுவாக நம்ம பிரிக்கக்கூடிய விதங்கள், இப்படித்தான் இருக்கணும்ங்கிற கட்டாயம் கிடையாது.
There are so many indications in Bhagavad Gita that one's position is not fixed within the modes of material nature, it is changing.
இந்த பௌதிக இயற்கையை பொறுத்தவரையில ஒருத்தர் எந்த குணத்துல இருக்கிறார் அப்படிங்கறது நிலைநிறுத்தப்பட்டது கிடையாது, அது மாறக்கூடியது அப்படிங்கிறது பகவத்கீதையில பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு.
உத்க்ராமந்தம் சிதங்கா பி புஞ்சானம் வாகுணம் விதம் What's the next line? விஷயானு பிரசித்தி. That one gets a certain kind of body according to the consciousness he develops.
ஒருவர் எத்தகைய உணர்வு நிலையை வளர்த்துக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி சரீரம் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது.
Based around the mind.
அவர்களுடைய மனதை அடிப்படையாக வைத்து.
So that's stated throughout the Shastra that one who is We see so many instances. Someone who is a demigod can become a snake.
இது சாஸ்திரங்கள் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில நேரங்களில் நாம பார்க்கிறோம், தேவர்களா இருக்கக்கூடியவர் சில நேரங்களில் பாம்பா மாறலாம்.
The story is there of Nahush, who was a pious king. He got the position of Indra, and then he became, due to some misdeeds, he became a snake.
Nahush அப்படின்னு ஒரு புண்ணியமான ராஜா இருந்தார். அவர் ரொம்ப நல்லவரா இருந்தார். அவருடைய புண்ணியத்தின் காரணமா அவர் இந்திர பதவி அடைந்தார். ஆனா ஒரு சாபத்தின் காரணமா அதுக்கப்புறம் அவர் ஒரு பாம்பாக மாறினார்.
Oh, we find in the pastimes of Krishna that one demigod who became a snake, he was touched by the foot of Lord Krishna. Then he be an upadeva, vidyadhara. He again took the position of a vidyadhara.
உபதேவதைகள் ஒருவரான வித்யாதர பகவான் கிருஷ்ணருடைய லீலையில ஒரு பாம்பா வந்து கிருஷ்ணர் தன்னுடைய திருப்பாதங்களால அவரை மிதித்ததுக்கு அப்புறம் மீண்டும் தன்னுடைய நிலைக்கு திரும்பி போனதை நம்ம பார்க்கிறோம்.
So one's position in goodness, passion or ignorance is not fixed.
ஒருவர் சத்துவ குணத்துல இருக்காரா, ரஜோ குணத்துல இருக்காரா, தமோ குணத்துல இருக்காரா அப்படிங்கிறது இப்படித்தான் அப்படின்னு உறுதியா கிடையாது.
That even if one gets a body in one life which is in which the mode of goodness is more prominent, just like the demigods, the mode of goodness is more prominent in them, but they may sink down to the mode of ignorance.
ஒருவர் சத்துவ குணம் தலை தோங்கக்கூடிய ஒரு குணத்தை உடைய சரீரத்தை, உதாரணத்துக்கு ஒரு தேவர்களுடைய சரீரத்தை பெற்றாலும் அது அதே நிலையில அவங்க இருப்பாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அந்த நிலையிலிருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
And even in this lifetime, even in we may go through different phases of our lives.
ஒரு வாழ்க்கையிலேயே கூட ஒருத்தர் பல்வேறு நிலைகளை கடந்து செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
It's quite common in the Western countries that people they're very wild in their youth, and then later as they get older they settle down and they become more peaceful and stable.
மேற்கத்திய நாடுகள்ல இது பொதுவா நாம பார்க்கிறோம். இளைஞர்களா இருக்கும்போது ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோட இருக்கக்கூடிய பலர் வயதானதுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியாகவும் வாழ்க்கையில ஒரு நிம்மதி அடைந்தலை அடைஞ்சவனாகவும் பணிவாகவும் ஆயிடுறத நம்ம பார்க்கிறோம்.
Or even within the course of one day, or even within the course of one hour, we may find that our mood is changing.
ஒரு நாளையில கூட இல்ல ஒரு மணி நேரத்துல கூட நம்மளுடைய குணம் மாறி மாறி வர்றத நம்ம பார்க்கிறோம்.
Our consciousness changes, we tend to be influenced by what we associate with.
நம்மளுடைய உணர்வானது நம்ம யாரோட சங்கம் கொள்றோம், எதனோட சங்கம் கொள்றோம் அப்படிங்கறத பொறுத்து மாறுபடுது.
So according to the food we eat or the kind of company we keep, our consciousness may change.
எத்தகைய உணவை நம்ம எடுத்துக்கிறோம், எத்தகைய மக்களோட நம்ம தொடர்பு கொள்றோம், இதன் அடிப்படையில நம்மளுடைய உணர்வு மாறுதல் அடையுது.
We might be feeling quite peaceful at home and then we go to the office and then there's a lot of stress and we become very tense.
நம்ம வீட்ல இருக்கும்போது ரொம்ப அமைதியா தென்படலாம். அதுக்கப்புறம் நம்ம அலுவலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மன சங்கடத்தோட இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
So the influence of the modes of nature upon our consciousness is it changes, makes us change all the time.
இந்த இயற்கை குணங்கள் நம்மளுடைய உணர்வுல ஏற்படுத்தக்கூடிய தாக்கமானது காலத்தினால மாறிக்கொண்டே இருக்கு.
And according to that we get different kinds of bodies.
அதன் அடிப்படையில நம்ம பல்வேறு சரீரத்தை பெறுகிறோம்.
None of these bodies are very good.
இந்த சரீரம் எதுவுமே நல்லது கிடையாது.
Even the mode of goodness, it is not a very good position.
சத்துவ குணத்துல இருக்கிறது கூட ஒரு நல்ல நிலை கிடையாது.
There is no such thing as pure goodness in this material world.
இந்த பௌதிக உலகத்துல சுத்த சத்துவ நிலை அப்படின்னு எதுவுமே கிடையாது.
Because this material situation is one of forgetfulness of Krishna. So it is basically a situation of ignorance. We talk of tamagun, but actually the whole material situation is tamas or darkness or ignorance.
நம்ம தமோ குணத்தை பற்றி சொல்றோம், ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா இந்த மொத்த வாழ்க்கையுமே தமஸ் அல்லது இருட்டாதான் இருக்கு, அறியாமையில தான் இருக்கு.
When that tamas is somewhat less pronounced and gross, then we call that rajas.
அந்த தமஸ் அந்த இருட்டானது கொஞ்சம் குறைவா தென்படும் போது அதை நம்ம ரஜோகுணம் சொல்றோம்.
And when we have a little understanding of what some little insight into reality beyond this material situation, that is called sattva.
இந்த பௌதிக சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உண்மை நிலைய கொஞ்சோண்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சத்துவகுணம்னு சொல்லணும்.
சத்வம் சஞ்சாயத்தை ஞானம், சத்வகுண் கிவ்ஸ் ரைஸ் டு ஞானம்.
சத்துவகுணமானது ஞானத்துக்கு வழிவகுக்குது.
இட் மீன்ஸ் ஒன் ஜஸ்ட் பிகின்ஸ் டு சீ தட் பரஸ்தஸ்மாத் உபாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனா. தேர்ஸ் அன் எக்ஸிஸ்டன்ஸ் பியாண்ட் திஸ் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் விச் இஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன்.
படைப்பு அழிவு இவற்றிற்கு மாறி மாறி உட்படக்கூடிய இந்த பௌதிக இயற்கைக்கு அப்பால இன்னொரு இயற்கை இருக்கு அப்படிங்கறத ஒருத்தன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் சத்துவ குணத்துல.
பட் வென் இட் செட் சத்வம் சஞ்சாயத்தை ஞானம், தட் மீன்ஸ் ஜஸ்ட் தி சத்வ குண் கிவ்ஸ் ரைஸ் ஜஸ்ட் டு தி பிகினிங்ஸ் ஆஃப் ஞானம்.
சத்துவ குணம் ஞானத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த சத்துவ குணமானது ஞானத்தினுடைய ஆரம்ப நிலைக்கு வழிவகுக்குதுன்னு.
Because if one has full gyan, then he's no longer situated in this material situation.
ஏன் அப்படின்னா யார் ஒருத்தர் முழு ஞானத்தை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க இந்த பௌதிக இயற்கையில பௌதிக நிலையில இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது.
So even in sattva gun, the tendency is to go down.
சத்துவ குணத்துல கூட நம்ம கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
The force of material nature tends to drag us down.
இந்த பௌதிக இயற்கையினுடைய உந்துதலானது நம்மளை கீழே இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
We see that sometimes the different modes are influencing more than others, but the general tendency is for us to degrade.
நம்ம பார்க்கலாம் ஒரு சில நேரங்கள்ல பல்வேறு குணங்கள் நம்மளை தாக்குறத, ஆனா பொதுவா நம்ம இருக்கக்கூடிய இயற்கை என்ன அப்படின்னா நம்மளுடைய நிலையில இருந்து கீழே போறதுதான்.
And we can only rise to a higher situation by sadhu sangha.
Nama sadhu sangathin moolama mattum dhaan nammude nilayilirundhu uyarave mudiyum.
Otherwise the tendency is to degrade, because this the material situation is one of forgetfulness of Krishna.
Nammude iyarkaiyanadhu keelnilaiki poradhu dhaan. ஏன் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தை இருக்கும் போதே நம்ம கிருஷ்ணரை மறந்துதான் இருக்கோம், அதனால கீழே தான் போக முடியும், உயர மாட்டோம்.
So it's the general tendency even of one who is cultivating higher consciousness that he may be attracted to gross sense gratification.
யார் ஒருத்தர் உயர்ந்த அறிவை விருத்தி செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க கூட வெளிப்படையில இருக்கக்கூடிய புலனுகர்ச்சியில ஆர்வம் காட்டுறதுக்கு மறலாம், முன் வரலாம்.
There are many descriptions in Shastra of tapasvis, rishis performing great austerities.
பல்வேறு ரிஷிகள் தபஸ்விகள் பல்வேறு தவங்களை செய்யக்கூடிய விளக்கங்கள் சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
And Indra, being afraid that they will these rishis will usurp his position, sends an apsara to disturb their mind and disturb their austerities.
தன்னுடைய பதவிக்கு பாதகம் வந்துருமோ அப்படிங்கிற காரணத்தினால பயந்த இந்திரன் இந்த ரிஷிகளுடைய தவங்களை கலைக்கிறதுக்காக சில அப்சரைஸ்களை அனுப்பி அவர்களுடைய மனங்களை கலக்க செய்றார்.
That means that Indra is quite confident that even though this person is in the mode of goodness and cultivating austerities, he can be dragged down to a lower position.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி தவங்களெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனிதன் சத்துவ குணத்துல நிலை பெற்றிருந்தாலும் இவனை அந்த நிலையிலிருந்து கீழே இறக்க முடியும் அப்படிங்கறதுல இந்திரன் முழு நம்பிக்கை கொண்டிருக்கான்.
And actually it's very effective.
உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நல்ல பலனும் கிடைச்சிருக்கு.
That many persons who were cultivating sattvagun very seriously, they fell down to the Rajagun and Tamagun by material desires engendered by the thought of enjoying the apsara.
Sattva gunate viruddhi seidu kondirunda palvera rishigalum inda apsarasgalala uruvaakkapatta apsarasgalala thoondapattu anubhavikkirom apdigra enna varumbodhu andha nilayilirundhu keela rajagunathukkum tamagunathukkum vandhadha nama paarthirukkom.
So the basic situation of this material world is degrading.
இந்த பௌதிக உலகத்தினுடைய அடிப்படை கொள்கையை கீழிறங்கி வருவதுதான்.
That is especially true in Kali Yuga.
அது குறிப்பா கலியுகத்துல உண்மையானதா திகழுது.
In Satya Yoga, the atmosphere is conducive for cultivation of sattva guna.
சத்தியுகத்தை பார்த்தோம் அப்படின்னா சத்துவ குணத்தை விருத்தி செஞ்சுக்கிறதுக்கு சூழ்நிலையானது ரொம்ப சாதகமா இருந்தது.
And in Kali Yuga, the lower modes of nature are being promoted very strongly.
கலி யுகத்துல பார்த்தோம் அப்படின்னா இயற்கையினுடைய தாழ்ந்த குணங்கள் ரொம்ப அதிகமா மக்களால வளர்க்கப்படுது.
Now that example I just gave of the apsaras being sent to disturb the tapasya of rishis.
நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன், ரிஷிகளுடைய தவங்களை கலைக்கிறதுக்காக அப்சரஸ்கள் அனுப்பப்படுறது.
சோ ஒன் வேர்ட் ஃபார் வுமன் இஸ் காமினி, ஒன் ஹூ இன்சைட்ஸ் காம.
பெண்களுக்கான ஒரு ஒரு வார்த்தைகள்ல ஒண்ணு என்னன்னா காமினி, அதாவது யார் ஒருத்தர் காமத்தை தூண்டுறாங்களோ அவங்களை குறிக்கக்கூடியது.
சோ காம காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜகுண சமுத்பவ. காம இஸ் தி very manifestation of rajagun.
காமம் அப்படிங்கிறது ரஜோகுணத்தினுடைய ஒரு வெளித்தோற்றமாகும், அதனுடைய தோற்றம்.
And it is that which binds us in this material world. Mahashano mahapapma vidhye namiha vairinam.
இந்த காமம் தான் நம்மளை பௌதிக உலகத்துல பந்தப்படுத்துது.
Mahashano means that which the great devourer, it devours our this material lust, it gobbles up our higher aspirations.
நம்ம மேலோங்கி போறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை இந்த காமமானது நம்மளை பிணைச்சு வச்சிருது.
And maha papma, it gives rise to greatly sinful activities.
அது மட்டும் இல்லாம இது மிகப்பெரிய பாவ செயல்களை வளர்க்குது.
Therefore it is this karma or material desire is the great enemy of the conditioned soul.
அதனாலதான் காமம் அல்லது இந்த பௌதிக ஆசைதான் கட்டுண்ட ஆத்மாவுக்கு மிகப்பெரிய எதிரியாகும்.
Now in the modern age this karma is being promoted more and more.
இப்ப இந்த நவீன யுகத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த காமமானது அதிகமா வளர்க்கப்படுது.
The Western civilization has become very powerful.
மேற்கத்திய கலாச்சாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததா ஆயிருக்கு.
The Westerners came to India and conquered it.
மேற்கத்தியர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை கைப்பற்றி இருந்தாங்க.
Even though they were much less people than the Indians, they were able to conquer.
இந்தியர்களை காட்டிலும் அவங்க குறைவான நபர்கள் அப்படிங்கிற பட்சத்திலையும் அவங்க இந்தியாவை கைப்பற்ற முடிஞ்சது.
So and the British, they brought so many technological inventions.
The angliyargal neraya tholinutpatha kandupidichirukanga
and advanced weapons.
Adhu mattum illama munneriya aayudhangala kandupidichirukanga.
So the not only in India but all over the world the people became awed by the mastery of the British.
இந்தியாவில மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய தாக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க.
Geographically it's insignificant in size, little island. They were able to dominate the whole world for about 200 years.
புவியியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப துடுப்புண்ட ஒரு நாடா இருக்கக்கூடிய ஒரு தீவு மாதிரி இருந்துட்டு உலகம் முழுக்க ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க.
So people became very impressed by that. They became so powerful by increasing the mode of passion.
மக்கள் இதனால ரொம்ப கவரப்பட்டு ரஜோகுணத்தை வளர்த்துக்கிறதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க.
That they had a very strong desire to dominate.
மக்கள் எல்லாரும் மற்றவங்களை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப அதிகமா வளர்த்துட்டாங்க.
The whole modern civilization is built on the idea of dominance.
இந்த மொத்த நாகரிக கலாச்சாரமே, நவீன கலாச்சாரமே மற்றவங்களை நான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற கருத்துல தான் செயல்படுத்தப்படுது.
Not only modern civilization but materialistic civilization at any time is based on the principle that I should dominate over you.
நவீன கலாச்சாரம் அப்படிங்கறது மட்டுமில்லாம பௌதிக கலாச்சாரம் அப்படின்னாலே நாம் மற்றவர்கள் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கறதனுடைய அடிப்படையில தான் அமைக்கப்பட்டிருக்கு.
So to keep this modern civilization going along, then the karma has to be increased.
இந்த நவீன கலாச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காமமானது வளர்க்கப்பட வேண்டும்.
In modern life, karma is being promoted more and more. This is the emblem of Rajagun.
நவீன கலாச்சாரத்தை பார்த்தோம், நவீன வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இந்த காமமானது மிகவும் அதிகமா ஊக்குவிக்கப்படுது. இதுதான் ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு.
And because of this, as Prabhupada states in the purport to two verses previous to this, that people are madly accumulating money and working very hard all day and night, not caring for the eternal spirit.
Prabhupada இதுல இரண்டு பொருளைக்கு முன்னாடி சொல்றார், நித்தியமான ஆத்மாவை பற்றி கவலைப்படாம மக்கள் பைத்தியத்து மாதிரி ரொம்ப கடினமா உழைச்சிட்டு இருக்கிறாங்க.
So this is a symptom of Rajagun.
இது ரஜோகுணத்தினுடைய அறிகுறியாகும்.
And Prabhupada says such people are very lazy in the matter of spiritual understanding. They're very busy for material advancement, but for spiritual advancement they're very lazy.
பிரபுபாதர் மேலும் சொல்றார், இத்தகைய மக்கள் ஆன்மீக விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சோம்பேறிகளா இருக்கிறாங்க. பௌதிகத்துல முன்னேறதுக்கு ரொம்ப ஆர்வம் உடையவர்களா இருக்கிற போதிலும் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது ரொம்ப சோம்பேறிகளா இருக்கிறாங்க.
So we are recommending be very active for spiritual advancement and don't be too much concerned with all this. Don't be so enthusiastic to make lots of money and be a material success.
அதனாலதான் நம்ம என்ன சிபாரிசு பண்றோம் அப்படின்னா, ஆன்மீக விஷயங்களை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க ஆர்வம் உடையவர்களா இருங்க, இந்த பௌதிக விஷயத்தையும் பணத்தையும் வளர்த்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டாதீங்க, அதுல தேவையில்லாத அதிகமா செலவு பண்ணாதீங்க நேரத்தை சொல்றோம்.
It's very difficult for many people to accept.
இதை ஏற்றுக்கிறதுங்கிறது பல மக்களுக்கு ரொம்ப கடினமானதா இருக்கலாம்.
They think that we are committing violence on others if we tell them not to work very hard and not to become more and more in the mode of passion. If we recommend come to the mode of goodness and understand yourself, then people think we are committing violence on them. Why are you spoiling their life?
ஒருத்தவங்ககிட்ட நம்ம போய் நீ கடினமா வேலை செய்யாத, ரஜோகுணத்தை இருக்காத, சத்துவ குணத்துக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுரை கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இவங்களுடைய வாழ்க்கையை நீ வீணடிக்கிற, ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில நீ வன்முறை பண்ற அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.
So in this atmosphere which is surcharged with ignorance and passion, we find that so-called religious teachers are very supposedly successful. They gather many followers if in the name of dharma they promote tamagun and rajagun.
Rajagunam tamagunam velong irukkakoodiya inda soolnilaiyila peralavil irukkakoodiya poli aanmiga thalaivargal palveru makkala kavarraanga.
Just like there's someone who's become popular recently who promotes what he calls the art of living.
இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதர் ரொம்ப பிரபலமாயிட்டார் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி வாழும் கலை அப்படிங்கிற பேர்ல.
And it's all about how to adjust your mind so that you can go on in the materialistic civilization and be a so-called success in that.
அவருடைய மொத்த கருத்து என்ன அப்படினா, எப்படி நம்மளுடைய பௌதிக சூழ்நிலையை நம்ம சரிசமமா அமைச்சுக்கிட்டு ஒழுங்கா பாதுகாத்துக்கிட்டு அதன் மூலமா இந்த பௌதிக வளர்ச்சியில பௌதிக கலாச்சாரத்துல முன்னோக்கி போகலாம் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் எல்லா விஷயங்களையும் சொல்லித்தராங்க.
And this appeals to sophisticated rascals.
இது யார குறிக்குது அப்படின்னா ரொம்ப வசதியோட இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் எடுத்துக்கலாம்.
Who think that it is very high class to be a hard working sophisticated ass and quote some Upanishads to supposedly support that.
மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கடினமா வேலை செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகளோட கூடிய ஒரு கழுதையாட்டம் இருக்கிறது, அதே சமயத்துல ஏதோ தன்னுடைய தான் செய்யக்கூடிய விஷயத்த வலியுறுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு சில உபநிஷத்துகளை சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க.
So this is typical of the mode of ignorance that adharma adharmam dharmam iti va Manase tamasa avrita. One who is covered by the mode of ignorance considers religion to be irreligion and adharma to be dharma and dharma to be adharma. This is typical of tamagun.
இத நம்ம பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க தமோ குணத்துல ஆனது அப்படிங்கறத தெளிவா உணர்ந்துக்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், இந்த தமோ குணத்துல இருக்கக்கூடிய மக்கள் தர்மத்தை அதர்மமாக கருதுவார்கள், அதர்மத்தை தர்மமாக கருதுவார்கள்.
பட் ஆக்சுவல் தர்ம, ஆத்ம தர்ம, அத்யாத்மிக் தர்ம can be understood when one comes to, at least one has to come to the platform of goodness.
ஒருவர் சத்துவ குணத்துக்கு வந்தாதான் நம்மளுடைய ஆத்ம தர்மம், அவசியமான தர்மம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும்.
So it seems like an impossible situation because in Kali Yoga the modes of passion and ignorance are so strong.
கலியுகத்துல இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் மிகவும் பலம் வாய்ந்ததா இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சத்துவகுண நிலைக்கு வர்றது அப்படிங்கறது ஏறக்குறைய அசாத்தியமானதாக தோன்றலாம்.
Traditional Vedic culture is Brahminical culture.
பாரம்பரியமா இருக்கக்கூடிய வேத கலாச்சாரமானது
of course the number of Brahmins was much less.
பாரம்பரியமா இருக்கக்கூடிய வேத கலாச்சாரம் பிராமண கலாச்சாரமா இருந்தது. பிராமணர்கள் அளவுல குறைவானவர்களாக தான் இருந்தாங்க.
In general there might be for one brahmana 10 kshatriyas.
பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராமணர் இருந்தார் அப்படின்னா 10 சத்திரியர்கள் இருப்பாங்க.
For one kshatriya 10 vaishyas and for one vaishya 10 shudras.
ஒரு சத்திரியர் கிட்ட 10 வைஷ்யர்களும் 10 சத்ரி ஒரு வைஷ்யர் கிட்ட 10 சூத்ரர்களும் இருப்பாங்க.
But nevertheless the culture was based on the ideal behavior of the brahmanas.
எப்படி இருந்தாலும் கலாச்சாரமானது பிராமணர்களுடைய நன்னடத்தையினுடைய அடிப்படையில தான் இருந்தது.
Who cultivated, specifically cultivated sattva gun.
அவங்க குறிப்பா சத்துவ குணத்தை விருத்தி செஞ்சுக்கக்கூடியவர்கள்.
So their whole life would be engaged in sadhana, puja, shastra adhyayana and all these sattvic activities.
அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே சாதனையிலும் பூஜையிலும் இது போன்ற சத்துவ குண செயல்களிலுமே ஈடுபட்டு இருக்கும். சாஸ்திரங்களை படிக்கிறது போன்றவைகள்.
Then gradually some demons came along in India and said, why are they wasting so much time with this? Just you should work and do something useful.
காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா இந்தியாவில் வந்து அசுரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி நேரத்தெல்லாம் நீங்க வீணடிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரயோஜனமா பண்ணுங்க.
So this idea has gone very deeply into the Indian psyche.
இந்தியர்களுடைய மனக்கோட்டத்தில் இந்த கருத்து ரொம்ப ஆழமா இறங்கிடுச்சு.
That to be a little bit religious is good, but you shouldn't waste your time being too religious. That's not good. The majority of your life should be spent in working like an ass, and then a little bit you go to the temple and that's all.
மக்கள் ஏதோ கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை நல்லாதான் நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் அதிகமா அதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சா அதை கெட்டதான் நினைக்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வந்து வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப கடினமா கழுத மாதிரி வேலை செய்யணும், ஆனா அப்பப்ப எப்பயாவது ஒரு தடவை கோயிலுக்கு போனா அப்படின்னா அது நல்லது, ஆனா அதிகமா அதுல ஈடுபட்டீங்கன்னா கெட்டதுன்னு சொல்றாங்க.
Previously the brahmanas were respected for their full absorption in religious activities.
ஆனா முந்தைய காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால பிராமணர்கள் மதிக்கப்பட்டார்கள்.
Which would situate them in sattva gun.
அந்த ஆன்மீக செயல்களின் காரணமா அவங்க சத்துவ குணத்துல நிலை பெற்றிருந்தாங்க.
But modern life, there's no time for all these things.
ஆனா நவீன காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் நேரமே இல்லாத சூழ்நிலையா இருக்கு.
So people do abridged sadhana if they do anything at all and rush off to work.
மக்கள் அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த சாதனை எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணிட்டு வேலைக்கு ஓடுறாங்க.
So how can people in the modern age possibly come up to the spiritual platform?
இப்படி இருக்கும்போது எப்படி நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்மீக தளத்துக்கு வர முடியும்?
When sattva gun is the starting point to enter shuddha sattva, the platform of goodness beyond the three modes of material nature.
இந்த சத்துவ குணமானது மூன்று இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டுள்ள சுத்த சத்துவ நிலையை அடையாளத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப படிக்கட்டு மாதிரி.
So therefore in Kali Yoga some special measure is required. That is given by Chaitanya Mahaprabhu, the chanting of the holy names of Krishna.
அது சைத்தன்ய மகாபிரபுனால கொடுக்கப்பட்டது கிருஷ்ணருடைய திருநாமங்களை உச்சாரணம் பண்றது.
Which by following this bhakti sadhana based on chanting the holy names of Krishna, then one can overcome all the bad effects of Kali Yuga.
கிருஷ்ணருடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்றது அப்படிங்கறது அடிப்படையில இருக்கக்கூடிய பக்தி சாதனையை பின்பற்றுவதன் மூலமா ஒருத்தர் இந்த கலியுகத்தினுடைய மோசமான தாக்குதல்கள் இருந்து விடுபட முடியும்.
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Iti Shodashakam Nam Nam Kali Kalmasha Nashanam. Simply by chanting these 16 names, the bad effect of Kali Yoga is destroyed.
எளிமையாக இந்த 16 நாமங்களை உச்சாரணம் பண்றதன் மூலமாகவே கலியுகத்தினுடைய எல்லா மோசமான தாக்குதல்கள் இருந்து ஒருத்தர் விடுபட முடியும்.
அதர்வைஸ் கலியுகம் இஸ் எ ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்.
அப்படி இல்லைன்னா கலியுகம் நம்மளால நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை.
Even in other ages, it's rare to find anyone who's really interested to come to the spiritual platform.
ஏன் அப்படின்னா இந்த உண்மையான ஆன்மீக தளத்துக்கு வரக்கூடியதுல ஆர்வமுடையவர்கள் நாம பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானதா இருக்கு.
மனுஷ்யானம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே. Among thousands of men, one may be interested in understanding spiritual perfection at the best of times.
ஆயிரக்கணக்கான மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் இந்த ஆன்மீக விஷயத்துல உண்மையா பக்குவம் அடையணும் அப்படிங்கறதுல ஆர்வமுடையவர்களா இருக்கலாம்.
We may say, well, there's so many religious people. But the great majority of religious people are not interested in understanding God or surrender to Him or loving Him. Most of what goes on in the name of religion is not even approaching sattva gun.
மதம் அப்படிங்கிற பேர்ல போயிட்டு இருக்கக்கூடியதுல பெரும்பாலான விஷயங்கள் சத்துவ குணத்தை கூட நெருங்கறதே கிடையாது.
Most of what are called the great religions of the world, they promote tamagun actually.
உண்மையில சொல்ல போனா உலகத்துல பெரிய மதங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தமோ குணத்தை விருத்தி செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கு.
One of the most prominent religious systems in the world, their whole philosophy is based on the idea that God came to earth and died for 3 days.
உலகத்தில் இருக்கிறதே மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய மதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தார் ஆனா 3 நாளைக்கு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க.
He died and took away all our sins.
அவர் இறந்து போய் நம்மளோட பாவத்தை எடுத்துக்கிட்டாருங்கிறாங்க.
This is tamagun, the idea that God can die.
கடவுள் இறந்து போகலாம் அப்படின்னு எண்ணக்கூடிய எண்ணமானது தமோ குணம்.
And then they say that you have to eat the body and drink the blood and be washed in the blood of him, the savior. It's very, very low in the mode of ignorance.
அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளை காப்பாற்றக்கூடியவர் அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய மாமிசத்தை நம்ம சாப்பிடுறோம் அவருடைய ரத்தத்தை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய தமோ குணமாகும்.
There are other religious systems in which they are proscribed from ingesting the blood of any animal.
இன்னொரு மதத்துல பார்த்தோம் அப்படின்னா மற்ற மிருகங்களுடைய ரத்தத்தை எடுக்கிறதுல அவங்களுக்கு வழிமுறை பரிந்துரைக்கவே பட்டிருக்கு மிருகங்களுடைய ரத்தத்தை குடிக்கிறத பத்தி.
Which is a clear injunction not to eat meat, because if you eat meat, that's in very much the lower modes of nature.
அதாவது இன்னொரு மதத்துல வந்து மிருகங்களுடைய ரத்தத்தை குடிக்க கூடாது குடிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. இதுல இருந்து தெளிவா தெரியுது நம்ம வந்து மிருக மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறது.
But they think, oh, we're not supposed to take the blood of the animal. Okay, there's a way of killing it. You hang it up and slit its throat and then all the blood drains out. And they made up some prayers to say at that time. And then it becomes acceptable and they can eat it. So they became, instead of following the injunction, they twisted it and became more cruel, and they became more in the lower modes of nature.
இந்த மாதிரி ரத்தத்தை குளிக்க கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை கொடுக்கப்பட்டிருக்க பாக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓ ரத்தத்தை தான் குடிக்க கூடாது ஆனா சதையை சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு புதுசா ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு ஆட்டை தொங்க விட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் எல்லாம் சொட்ட விட்டதுக்கு அப்புறம் அது ரத்தம் எல்லாம் வந்துருச்சு இனிமேல் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஒரு சில பிரார்த்தனைகள்லாம் பண்ணி இப்ப இது ஆன்மீகமயமான உணவாயிடுச்சு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா இது தமோ குணத்துல இன்னும் ரொம்ப ஆழமா கீழே போகக்கூடியதா தான் இருக்கு.
Then there is some widespread religious system which says that you should not kill any creature.
இன்னொரு பரவலா இருக்கக்கூடிய மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த உயிர்வாளியையும் நீ கொல்ல கூடாதுங்கிறாங்க.
And the great majority of its followers are meat eaters, but they never kill any creature. They have someone else kill and they purchase the meat.
ஆனா அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களை பெரும்பாலானவர்களை பாத்தீங்க அப்படின்னா மாமிசம் உண்ணக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மிருகத்தை கொல்ல வேண்டாம், மத்தவங்க யாராவது கொண்டு கொடுத்தாங்கன்னா நாம அதை சாப்பிட்டுக்கலாம்.
And their philosophy is tamasic. They say that there is nothing. Everything is nothing.
அவங்களுடைய தத்துவமானது தமோ குணத்தில் இருக்குது. அவங்க சொல்றாங்க எல்லாமே எதுவுமே கிடையாது.
So people are more concerned with the external show. They're a long way from understanding what is the actual sar of, what is the actual meaning of religion.
மக்கள் பொதுவா வெளியில என்ன படம் காட்டப்படுதோ அதனால கவலைப்படுறாங்க. மக்கள் உண்மையான சாரம் என்ன அப்படிங்கறதுல, தர்மம் மதம் எதுக்காக பின்பற்றணும் அப்படிங்கறதுல ஆர்வம் இல்லாதவர்களா இருக்காங்க.
Most of the world's religions are actually based on gross violence.
பெரும்பாலான உலக மதங்கள் எல்லாமே வெளியில முழுமையா முழுக்க முழுக்க வன்முறையின் அடிப்படையில் இருக்கக்கூடியதா தான் திகழுது.
They have justify the mass slaughter of animals.
அவங்க எவ்வளவோ மிருகங்களை கொல்லக்கூடிய விஷயத்த ஆன்மீக எங்களுடைய மதத்தின் அடிப்படையில் செய்யறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய செயலை நியாயப்படுத்துறாங்க.
So this idea that we should all the religions, they should all be considered equal, sarva dharma samanvayvad, that all, they're all the same, this is another product of the mode of ignorance.
இந்த தமோகுணத்தினுடைய இன்னொரு படைப்பு என்ன அப்படின்னா, எல்லா மதங்களுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க.
We cannot say that following the pure bhakti dharma and following in something in which you say that God died and you have to drink his blood and bathe in his blood, we can't say that it's all the same, it's on the same level.
In the bhakti dharma sthirama kadaipidikiradhukkum nama vandu kadavulude rathatha kudikkanum adula moolgi irukkanum appdinu solradhukkum onnu appdinu nama ekkaladhili sollave mudiyadhu.
Or even some people are vegetarian but their philosophy is totally tamasic.
ஒரு சில மக்கள் பார்த்தீங்க அப்படினா இந்த மாதிரி சைவ உணவு உண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய தத்துவமானது முழுக்க தமோ குணத்துல இருக்கும்.
Nor do we say that Hinduism is better than any. God died and you have to drink his blood and bathe in his blood. We can't say that it's all the same, it's on the same level.
இந்த பக்தி தர்மத்தை ஸ்திரமா கடைபிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து கடவுளுடைய ரத்தத்தை குடிக்கணும் அதுல மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒண்ணு அப்படின்னு நம்ம எக்காலத்திலயும் சொல்லவே முடியாது.
Or even some people are vegetarian but their philosophy is totally tamasic.
ஒரு சில மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைவ உணவு உண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய தத்துவமானது முழுக்க தமோ குணத்துல இருக்கும்.
Nor do we say that Hinduism is better than any other ism.
நாம வந்து இந்து மதமானது மற்ற மதங்களை விட காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கல.
Hinduism, within Hinduism, what's called Hinduism, there's some of the most tamasic sadhanas, which are some of the most tamasic sadhanas imaginable and even unimaginable.
ஒரு சில இந்து மதம்னு சொல்லக்கூடியதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில சாதனைகள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இவ்வளவு தமோகுணம் எப்படி போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி எல்லாம் கற்பனை பண்ண முடியுமோ அதையும் தாண்டி நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவு தமோகுணத்துல இருக்கக்கூடியதா இருக்கு.
Within Vamya Tantra there is someone may copulate with a corpse and ingest stool and semen and all kinds of things. In Vamya Tantra someone may copulate with a corpse, have sex.
இந்த வாமிய தந்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஏதோ ஒரு சில மிருகங்களோட உடலுறவு கொண்டு செத்து போன உடம்போட உடலுறவு கொண்டு அதுக்குள்ளான தங்களுடைய விந்த செலுத்த முடியுங்கிற மாதிரிலாம் இருக்கு.
And they may ingest stool and semen and all kinds of things.
அதன் மூலமா மலம் மற்றும் விந்து இதெல்லாம் அவங்க வந்து உள்ளே கிரகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
So their idea is that you should be able to do anything and your mind should remain undisturbed and this is mukti.
அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ எல்லா இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணணும், இந்த எல்லா காரியத்தையும் பண்ணும்போது உன்னுடைய மனம் சஞ்சலம் இல்லாம இருந்ததுன்னா அது முக்தி நிலை நினைச்சுக்கலாம்.
This is tamasic sadhana.
இது தமோ குணத்துல இருக்கக்கூடிய சாதனம்.
So it's not that we are apologists of Hinduism.
அதனால நம்ம இந்து மதத்தை பரிந்துரைக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது.
But what is that Shuddha Bhakti Dharma? What is the essence of all teachings?
Shuddha Bhakti Dharmamna enna? Ella upadesangaloda saaram enna?
Mam chayo vyabicharena bhakti yogena sevate sagunan samatityaitam brahma bhuyaya kalpate. Beyond the modes of nature is pure devotional service to Krishna.
Inda yerkaikku appala krishnarukana thooya bhakti thondengiradhu irukku.
Unless we come to the standard of the pure devotional service to Krishna, we will always remain within the three modes of nature.
கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு அப்படிங்கிற தலத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம இந்த முக்குணங்களுடைய தாக்கத்திலே தான் இருப்போம்.
And as long as we remain within the three modes of nature, we cannot understand who we are, who is Bhagavan, what we are doing in this world, how we can get out of it. None of these things we can understand.
நம்ம இந்த பௌதிக இயற்கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம யாரு, நம்ம ஏன் இங்க இருக்கிறோம், கடவுள் யாரு, நம்ம ஏன் இங்க கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது.
Unless we understand what is truth, then we must be in the situation of untruth.
உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பொய்யான சூழ்நிலையிலே தான் இருந்துட்டு இருப்போம்.
And untruth means ignorance.
பொய்யான நிலை அப்படின்னா அறியாமைதான்.
So when we say சத்வகுண், what that means is a better stage of ignorance than gross rajagun and tamagun.
நம்ம சத்துவகுணம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஆழமான அறியாமையில இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணம் இதை விட சிறந்த நிலையில இருக்கக்கூடிய இன்னொரு வகையான அறியாமை தான்.
But shuddha sattva means to come to that position beyond the three modes of material nature.
ஆனா சுத்த சத்துவ அப்படிங்கிறது இந்த பௌதிக இயற்கையினுடைய முக்குணங்களை தாண்டி வரக்கூடிய நிலையாகும்.
In which one can see things clearly as they are.
இந்த நிலையில ஒருத்தர் ஒரு பொருளை உள்ளது உள்ளபடி பார்க்க முடியும்.
Otherwise, in ignorance, even we may have some vague idea that there is God, but we will always misunderstand.
நாம அறியாமையில இருந்தோம் அப்படின்னா அப்ப கடவுளை பற்றி ஒரு மேலோட்டமான கருத்து இருக்கலாம், ஆனா பொதுவா நம்ம தவறாவே புரிஞ்சு வச்சுட்டு இருப்போம்.
Now we may say, then why is Krishna speaking to Arjuna?
அப்படி இருக்கும்போது நீங்க உடனே கேள்வி கேட்கலாம், ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார்?
Arjuna is a kshatriya.
அர்ஜுனன் ஒரு சத்ரியன்.
Arjuna wanted not to fight and to become peaceful.
அர்ஜுனன் சண்டை போடாம அமைதி உடையவன் ஆகணும்னு விருப்பப்பட்டான்.
But Krishna told him to fight.
ஆனா கிருஷ்ணர் அவன சண்டை போட சொல்லி சொன்னார்.
Fighting doesn't seem to be a very sattvic activity.
சண்டை போடுறது அப்படிங்கிறது சத்துவ குணத்துல செயல்படுத்தப்படக்கூடிய செயல் மாதிரி தெரியல.
So how is Krishna speaking this philosophy beyond the three modes of material nature and incite using this philosophy to incite Arjuna to act within the modes of nature?
எப்படி இந்த மூன்று பௌதிக இயற்கைக்கு அப்பால் உள்ள ஒரு நிலையில செயல்பட நிலைய பத்தி கிருஷ்ணர் பேசுற அதே சமயத்துல இந்த மூன்று பௌதிக இயற்கைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து செயல்பட சொல்லி அர்ஜுனன கிருஷ்ணர் தூண்டுறாரு, அது எப்படி புரிஞ்சுக்கிறது?
But actually Krishna is He is inciting Arjuna to fight, but Arjuna's fighting is not of the mode of passion.
Krishna Arjuna sanda poda solli thondraru, ana Arjuna sanda podadanadu tamo rajogunathilirundhu seyarpadathapattadhu kedaiyadhu.
Krishna told Arjuna, mamanusmara yudhyacha, think of me and fight.
Krishna Arjuna enna sonnar, mamanusmara yudhyacha, ennai ninaithu kondu sandaiyidu.
Maya prita mano buddhiya, offering your mind and intelligence to me,
உன்னுடைய மனம் மற்றும் புத்தியை எனக்கு அர்ப்பணம் செய்து.
So Arjuna's fighting was, Arjuna didn't want to fight because he thought this is a materialistic activity.
அர்ஜுனன் போரிட விரும்பல. ஏன் அப்படின்னா அவன் நினைச்சான் இது ஒரு பௌதிகமயமான காரியம்.
And Krishna didn't want Arjuna to engage in a materialistic activity, therefore he told him to fight.
ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனன் பௌதிக செயல்களில் செயல்படக்கூடாதுன்னு விரும்பினார். அதனாலதான் அவன் அர்ஜுனனை சண்டை போட சொல்லி தூண்டினார்.
Arjuna thought this fighting is grossly materialistic, so let me be more spiritual and avoid the fight.
அர்ஜுனன் நினைச்சான் இந்த போரிடுறது அப்படிங்கறது ஒரு பௌதிகமயமான செயல், அதனால நான் இதுல இருந்து விலகி அமைதியுடையவனா சண்டை போடாம இருக்கலாம் நினைச்சான்.
So in general fighting is occasioned by rajagun and tamagun.
பொதுவா போரிடுறது அப்படிங்கறது ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தின் அடிப்படையில செயல்படக்கூடியது.
And Arjuna thought, let me come to sat.
கிருஷ்ணர் அர்ஜுனன் பௌதிக செயல்களில் செயல்படக்கூடாதுன்னு விரும்பினார்.
Arjuna thought this fighting is grossly materialistic, so let me be more spiritual and avoid the fight.
அர்ஜுனன் நினைச்சான் இந்த போரிடுறது அப்படிங்கறது ஒரு பௌதிகமயமான செயல், அதனால நான் இதுல இருந்து விலகி அமைதியுடையவனா சண்டை போடாம இருக்கலாம் நினைச்சான்.
So in general fighting is occasioned by rajagun and tamagun.
பொதுவா போரிடுறது அப்படிங்கறது ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தின் அடிப்படையில செயல்படக்கூடியது.
And Arjuna thought, let me come to sattvagun by avoiding the fight.
அர்ஜுனன் நினைச்சான் இந்த போரை தவிர்க்கிறது மூலமா நான் சத்துவ குணத்துக்கு வருவேன் ஆகணும்.
But Krishna, he said, no, by avoiding your dharma, your duty, that will go to tamagun.
ஆனா கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா உன்னுடைய கடமை நீ துறந்த அப்படின்னா அது தமோகுணத்தில் செயல்படக்கூடியதாயிடும்.
But if you try to avoid that fighting, that anyway the you will be forced to fight anyway, because rajagun will force you to fight. You're predominated by that.
நீ சண்டையிடாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட உங்ககிட்ட ரஜோகுணமானது மேலோங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால நீ போரிடுறதுக்கு பலவந்தப்படுத்தப்படுவாய்.
So Arjuna, he wanted to avoid one materialistic situation and come to what he thought was a spiritual situation. But Krishna told him that if you avoid the fighting, you'll just go to another materialistic situation.
அர்ஜுனன் என்ன நினைச்சான் அப்படின்னா ஒரு பௌதிகமான சூழ்நிலையை நான் தவிர்த்து அதன் மூலமா நான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சூழ்நிலைக்கு வருவேன்னு நினைச்சான். ஆனா கிருஷ்ணர் என்ன சொன்னான்னா இந்த பௌதிக சூழ்நிலைகள்லாம் நீ விட்டுட்டு நீ வந்து ஆன்மீகமான சூழ்நிலைக்கு வரணும்னா.
Therefore Krishna told Arjuna to fight, but not in materialistic consciousness, to do that as bhakti yoga.
ஆனா அதனாலதான் கிருஷ்ணர் சொன்னார் நீ சண்டையிடு, ஆனா பௌதிக உணர்வோட நீ சண்டையிடக்கூடாது, பக்திங்கிற எண்ணத்தோட செயல்படணும்.
So Arjuna's fighting was better than sattvagun, that was beyond the three modes of material nature, because it was done wholly and solely for the pleasure of Krishna.
அர்ஜுனன் போரிட்டது சத்துவ குணத்தை தாண்டி இருக்கக்கூடியதாகவும் சுத்த சாத்விக நிலையில, ஏன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய திருப்திக்காக செயலாற்றப்பட்டது.
So this is the real art of living.
இதுதான் உண்மையா நம்ம வாழக்கூடிய கலையாகும்.
யோக கர்மசு கௌசலம், this is mentioned in Bhagavad Gita. How to yoga means how to do one's work very expertly.
பகவத் கீதையில சொல்லப்படுது யோகா அப்படின்னா எப்படி ஒருவருடைய செயலை நிபுணர் நல்ல வல்லுநரை போல செய்யறதுங்கிறது.
So expertly, how to expertly perform work means how to do work in such a way that it does not bind us to this material world.
சிறப்பான விதத்துல செயல்படுறது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய செயல் நம்மள இந்த பௌதிக உலகத்துல பந்தப்படுத்த கூடாது, அது மாதிரி நம்ம செயல்படணும்.
That work we have to do for Krishna's satisfaction.
நம்ம கிருஷ்ணருடைய திருப்திக்காக நம்ம செயல்படணும்.
Please offer to Srila Prabhupada. Please offer to Srila Prabhupada.
Then if we offer everything to Krishna, then that work, that will become bhakti. That is, in the first stage, that will be karma yoga. And then when our consciousness becomes more purified, that becomes bhakti yoga.
நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்ணும்போது ஆரம்பத்துல அது கர்மயோகமாகும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அதுல ஆழமா போகும்போது அது பக்தி யோகமா மாறும்.
Karma Yoga, we can, of course, that's a very big subject, but we can say that basically the idea is that we're working what we want to do and we offer some of the fruit to Krishna.
கர்ம யோகம் அப்படிங்கிறது அதுவே மிகப்பெரிய விஷயம் பேசுறதுக்கு. ஆனா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ன விரும்பணும், நம்ம என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வேலை செய்யறோம். ஆனா அதனால வரக்கூடிய பலனை நம்ம கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்றோம். அதுதான் கர்மயோகம்.
So that is the beginning.
அதுதான் ஆரம்பம்.
But that will, that even that kind of consciousness will bind us to this material world. We will be pious, but we will want to enjoy this material world. But bhakti yoga means to do everything, to work, but solely for Krishna's pleasure.
நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டுமே செய்யறது.
So even mostly what people do for religion, they're doing it for what they think will be better for my own satisfaction, and we will take God's blessings.
பொதுவா மக்கள் மதம் அப்படிங்கிற பேர செய்யறதெல்லாம் என்னுடைய திருப்திக்காக நான் என்ன செய்யணும் அதை செய்யறாங்க. அதன் மூலமா நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம்ங்கிற எண்ணத்தோட.
Now in the Srimad Bhagavatam we have the narration of Bali Maharaj.
ஸ்ரீமத் பாகவதத்துல பலி மகாராஜை பற்றிய விவரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.
Who became very powerful by the blessings of his guru Shukracharya.
அவர் தன்னுடைய குரு சுக்ராச்சாரியனுடைய ஆசீர்வாதத்தால மிகவும் சக்தி பெற்றவரா திகழ்ந்தார்.
And Shukracharya engaged Bali Maharaj in performing yagyas so that Bali Maharaj could consolidate his position as conqueror of the heavenly planets.
தேவலோகங்களை கைப்பற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய நிலைய பரிமாராஜர் தக்க வைத்துக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சுக்ராச்சாரியர் பரிமாராஜர்க சில யக்கியங்களை பண்ண சொல்லி பரிந்துரை செய்தார்.
So in a yagya everything is offered to Vishnu.
யக்கியத்துல எல்லாமே விஷ்ணுவுக்கு தான் அர்ப்பணிக்கப்படுது.
He is yagya bhuk. He is the enjoyer of everything offered in the yagya.
யக்கியத்துல கொடுக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களையும் அனுபவிப்பவர் விஷ்ணுவே.
But the idea is in Karma Kandeya Yagya, the idea is that we offer to Vishnu with the understanding that yes, we are offering, but he'll let us enjoy.
ஆனா கர்ம காண்டத்துல இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்க அப்படின்னா, நாம இத விஷ்ணுவுக்கு கொடுக்கறோம், அவர் இதை எடுத்துக்கட்டும், ஆனா அதன் மூலமா நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு வழிமுறை பண்ணட்டும் சொல்லி.
So by the great good fortune of Bali Maharaj, Vishnu personally appeared in his yagya mandal.
Bali Maharajudaya megachiranda adishtathin kaaranama Vishnu thane avarudaya yagya mandalathula thondrinar.
And Shukracharya could understand this is Vishnu and he's going to take everything away.
Shukracharya purinjinar idu Vishnu vandirukkar ivar ellathai eduthu pogavaranga.
So they were in the yagya, you're offering everything to Vishnu, but yeah. Then when Vishnu personally comes and he's going to take everything, he says no, don't do that.
யக்யத்துல நீங்க எல்லாத்தையும் விஷ்ணுவுக்கு தான் கொடுக்கறீங்க, ஆனா விஷ்ணுவே தனிப்பட்ட முறையில வந்து அதெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்ல அதெல்லாம் கொடுக்காதீங்க பண்ணாதான்னு
சொல்றேன். சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூர்க்கம் வாதிஷ்யதே கதம். If you give everything to him, how are you going to live?
பலி மகாராஜ் சுக்ராச்சாரிய சொல்றார், நீ எல்லாத்தையும் விஷ்ணுவை கொடுத்துட்டு அப்படின்னா நீ எப்படி உயிர் வாழ போற?
So Bali Maharaj became glorious by rejecting his bogus guru.
அவருடைய போலி குருவை நிராகரிச்சதின் காரணமா பலி மகாராஜ் புகழத்தக்கவரானார்.
That he demonstrated what is the standard of real religion.
உண்மையான தர்மத்தினுடைய நிலை என்ன, அதனுடைய தரம் என்ன அப்படிங்கறத நிலைநிறுத்தினார் பலி மகாராஜ்.
This real religion as a show of piety so that we can increase our position in Rajagun, that is not actual religion.
ஏதோ புண்ணியமான இருக்கிற மாதிரி படம் காட்டி அதன் மூலமா நம்மளுடைய ரஜோகுணத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மத நிலையானது உண்மையான மதம் கிடையாது.
But real religion begins with factually offering ourselves fully.
உண்மையான மதமானது நம்மளை முழுக்க விஷ்ணு கிட்ட அர்ப்பணம் பண்றதுலதான் ஆரம்பமே ஆகுது.
So here in Bhagavad Gita, Lord Krishna gives a lot of description of the three modes of material nature.
இங்க பகவத்கீதையில பௌதிக இயற்கையுடைய மூன்று குணங்களை பத்தி கிருஷ்ணர் மிக விளக்கமான மிக பரவலான விளக்கத்தை கொடுக்கிறார்.
But the idea, the whole purpose Krishna is describing how we can come out of these modes of material nature.
கிருஷ்ணர் இந்த மாதிரி விளக்கறதுடைய மொத்த குறிக்கோள் என்னன்னா நம்ம எப்படி இந்த பௌதிக இயற்கையை விட்டு வெளியில வர்றதுங்கிறதுதான்.
Beyond the modes of material nature is Krishna.
In the bhaudika yarkika appala Krishna irukkar.
Krishna is always beyond the modes of material nature.
Krishna eppovume bhaudika yarkika appar pattavardhan.
Materialistic people misunderstand him to be one of them.
Bhaudika vadigal enna nenachikranga appadina Krishna nammalla oru tharu thavara purinjikranga.
They say Krishna died being shot in the foot.
Krishna avanga enna solranga na o thannudaya paadathula adi அம்பியப்பட்டு கிருஷ்ணர் மரணம் அடைஞ்சிட்டாரு.
கிருஷ்ணர் வாஸ் எ லயர், கிருஷ்ணர் வாஸ் எ தீஃப்.
கிருஷ்ணர் பொய் சொன்னார், கிருஷ்ணர் திருடனா இருந்தாருங்கறாங்க.
சோ தே திங்க் தட் கிருஷ்ணர் இஸ் ஆல்சோ அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர்.
அவங்க என்ன நினைக்கறாங்கன்னா கிருஷ்ணரும் இந்த பௌதிக இயற்கையினுடைய குணங்களுக்கு கீழே இருக்கறாரு.
பட் we can come beyond the modes of material nature by understanding that Krishna is beyond the modes of material nature.
கிருஷ்ணர் இந்த பௌதிக இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுனால நம்ம இந்த பௌதிக இயற்கைக்கு அப்பாற்பட்டு வர முடியும்.
This is as long as we think that Krishna is in the modes of material nature, we cannot go beyond the modes of material nature.
கிருஷ்ணர் இந்த பௌதிக இயற்கைக்கு உட்பட்டவர்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் நம்ம இந்த பௌதிக இயற்கையை கடந்து வரவே முடியாது.
But if we simply understand that Krishna, his activities are not in the modes of material nature, then simply by understanding this we can cross beyond the modes of material nature.
Krishnarude seyalpaadugal ellame inda bhaudhiga irukku apparpattadu abingiradha nama purinjikiradhin moolamagave namma inda bhaudhiga irukkai vittu velila vara mudiyum.
Janma karma chame divyame vangyo veti tatvatah tadvadeham punarjanma naiti mamitu sojana. If one realizes that Krishna's appearance in this world and his activities are beyond the modes of material nature, simply by understanding this we go to the place beyond the modes of material nature, Vaikuntha Dham.
Nama Krishnarude seyalgal matrum avarude pirappu idu ellame inda bhaudhiga yarkaikku apparpattadu abingiradha nama eppa purinjikkrom appa inda bhaudhiga yarkaikku apparpattulla ulagamana Vaikuntha Dhamathukku nama poi serrom.
So actually Bhagavad Gita is it's a completely different kind of religious scripture to any other in the world.
உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மத நூல்களோட பார்க்கும்போது பகவத் கீதையானது முழுக்க முழுக்க ஒரு வேறுபட்ட ஒரு மத நூலாகும்.
In Britain they have a system in the court. If you go to court you have to put your hand on the Bible and say that I swear to speak the truth, the whole truth and nothing but the truth, on the name, putting your hand on the Bible.
Britain la oru valimurai enna appadina oruthar court ku oruthar neethimandrathukku poi saachi solradhukku ponaar appadina anga avar Bible mela kai vechi na solradhella unmai thagara vera edhum illai sathiyam pannanum.
So in the 1970s in Britain, many times our devotees, they were called to the court.
1970s la anga pala nerangala nammude bhaktargal neethimandrathukku varavalikkapattargal.
Myself also one of the
Britain la avanga oorla Britain naatla oru valimurai enna appadina oruthar court ku oruthar நீதிமன்றத்துக்கு போய் சாட்சி சொல்றதுக்கு போனார் அப்படின்னா அங்க அவர் பைபிள் மேல கை வச்சு நான் சொல்றதெல்லாம் உண்மை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சத்தியம் பண்ணணும்.
So in the 1970s in Britain, many times our devotees, they were called to the court.
1970s அங்க பல நேரங்கள்ல நம்மளுடைய பக்தர்கள் நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டார்கள்.
Myself also one of the things that I had to do quite often after joining the Hare Krishna movement was go to court often.
நானோ இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கடி செஞ்ச வேலைகள்ல ஒன்று
We were arrested for the illegal activity of chanting Hare Krishna in the streets and selling Bhagavad Gita.
ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தெருவுல பாடினது மற்றும் பகவத்கீதை விற்றது போன்ற சட்டத்துக்கு எதிரான காரியங்களை செஞ்சதுக்காக நாங்கெல்லாம் கைது செய்யப்பட்டோம்.
So we introduced this thing of putting our hand on Bhagavad Gita.
நாங்க என்ன அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா எங்களுடைய கரங்களை பகவத்கீதை மேல வச்சு சத்தியம் பண்றது.
So people think, well, there's this religion, there's Bible, and that religion, there's Quran, and this religion, there's Bhagavad Gita.
மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மதத்துல வந்து பைபிள் வச்சிருக்காங்க, இன்னொரு மதத்துல குரான் வச்சிருக்காங்க, இந்த மதத்துல வந்து இவங்க பகவத்கீதை வச்சிருக்காங்க.
பட் ஆக்சுவலி தி வி கேனாட் கம்பேர்.
ஆனா உண்மையில நம்ம இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது.
The Bhagavad Gita is the only scripture that gives us information of how to go beyond the modes of material nature to the spiritual world beyond the modes of material nature.
ஏன் அப்படின்னா பகவத்கீதை ஒண்ணு மட்டும்தான் இந்த பௌதிக இயற்கை எல்லாத்தையும் எப்படி நம்ம கடந்து இந்த பௌதிக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீக இயற்கை அடையிறது அப்படிங்கறத பத்தி சொல்லி தரக்கூடிய புத்தகம்.
One cannot go to Vaikuntha by following the Bible or the Quran.
பைபிளையோ குரானையோ பின்பற்றி ஒருத்தர் வைகுண்டத்துக்கு போறதுங்கிறது சாத்தியமே இல்ல.
At least in the way that it's generally taught in the world.
உலகத்துல எப்படி அதை சொல்லி தராங்களோ அந்த விதத்துல அவங்க படிச்சாங்க அப்படின்னா வாய்ப்பே இல்ல.
Because there's no description of the spiritual world there.
ஏன் அப்படின்னா ஆன்மீக உலகத்தை பத்தி எந்த ஒரு விளக்கமும் அங்க கொடுக்கவே இல்லையே.
They're aiming at Swarga Loka.
அவங்களுடைய குறிக்கோள் எல்லாமே சொர்க்கலோகத்தை நோக்கி தான் இருக்கு.
Which is within the modes of material nature, within this material world.
அது இந்த பௌதிக உலகத்துக்கு உள்ளாரே இருக்கக்கூடிய பௌதிக இயற்கைக்கு உட்பட்டதுதான்.
And actually, as long as they engage in these ghastly activities of animal slaughter, then where is the question of elevation?
உண்மையில சொல்லப்போனா இந்த மிருக வதை அப்படிங்கிற மோசமான ஒரு ஒரு காரியத்துல இவங்க ஈடுபட்டு இருக்கும் போது உயரம் பெறுறது அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்ல.
How can there be any purification in a religious system that encourages you to eat meat and drink wine?
மாமிசம் சாப்பிடுறதுக்கும் மது அருந்தறதுக்கும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மதத்துல எப்படி ஒரு ஆன்மீக விஷயத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமாக கூடும்?
Why don't you consider? This is very low class, low consciousness activity.
இதை ஏன் நீங்க கருத்துல கொள்ளக்கூடாது? இது ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயலாகும்.
So by neutral study, we should see that Bhagavad Gita is teaching us a truth far higher than that of what we can call conventional religious processes.
நம்ம நடுநிலையில இருந்து அரசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், வெளியில தெரியக்கூடிய மத வழிமுறைகளை காட்டிலும் பகவத்கீதையானது பல மடங்கு உயர்ந்த விஷயத்தை சொல்லி தருதுங்கிறத.
பகவத்கீதா டஸ் நாட் இன் பகவத்கீதா கிருஷ்ணன் டஸ் நாட் டீச் அஸ் டு ட்ரை டு பயஸ்லி என்ஜாய் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட், பட் ஹி டீச்சஸ் அஸ் தட் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் என்ஜாய்மென்ட், வி ஹேவ் டு கோ பியாண்ட் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட்.
புண்ணியமான விதத்துல எப்படி இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பகவத்கீதை சொல்லி தரல. பகவத்கீதையில சொல்லி தரப்படுறது இந்த பௌதிக உலகத்தை இருக்காதீங்க, இதை விட்டு வெளியில வாங்க அப்படிங்கறதுதான்.
Therefore it is a great crime that people in the name of teaching Hinduism or